அத்தியாயம் 7 பயண ஒழுங்குகள். பாடம் 166. வியாழக்கிழமை பயணம் செல்வதும் முற்பகலில் புறப்படுவதும் விரும்பத்தக்கதாகும். ஹதீஸ் 956. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை அன்று தபுக் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். வியாழக்கிழமை பயணம் செல்வதையே அவர்கள் பெரிதும் விரும்புபவர்களாக இருந்தார்கள். புகாரி 2949, முஸ்லிம் 2950. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் பயணம் புறப்படுவது குறைவாகவே இருந்தது. ஹதீஸ் 957. அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது இறைவா என் சமுதாயத்தினருக்கு காலை நேரங்களில் அபிவிருத்தி அதாவது பரக்கத் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணியையோ ஒரு படையையோ போருக்கு அனுப்பினால் முற்பகலில் தான் அனுப்புவார்கள். இதை அறிவிக்கும் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரியாக இருந்தார். அவர் தன் வியாபார பொருட்களை முற்பகலில் தான் அனுப்புவார். இதனால் லாபம் கிடைத்தது, அவரின் செல்வம் பெருகியது. அபுதாவூத் 2606, திருமிதி 1212. பாடம் 167. பயண தோடர்களை தேடிக்கொள்வது, தங்களுக்குள் ஒருவரை தலைவராக்கி அவருக்கு கட்டுப்படுவது விரும்பத்தக்கதாகும். ஹதீஸ் 958. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனிமையில் அதாவது தனியாக பயணம் செய்வதில் ஏற்படும் தீமைகளை நான் அறிந்த அளவுக்கு மக்கள் அறிந்து கொண்டால் இரவில் தனியே எந்த மனிதரும் பயணம் செய்ய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2998. ஹதீஸ் 959. அம்ர் இப்னு ஷுஐப் தன் பாட்டனார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள், வாகனத்தில் தனியாக பயணம் செய்யும் ஒரு வாகன பயணி ஷைத்தானாவார். இரு வாகன பயணிகள் இரு ஷைத்தான்களாவர். மூன்று பயணிகளே பயணிகளாவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 2607, திருமிதி 1674, நசை. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 960. அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணத்தில் மூன்று பேர் சென்றால் அவர்களில் ஒருவரை அவர்கள் தலைவராக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 2608. ஹதீஸ் 961. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நண்பர்களில் சிறந்தது 4 பேர் நண்பர்களாக இருப்பதாகும். படை அணிகளில் சிறந்தது 100 பேர் கொண்ட அணியாகும். படைகளில் சிறந்தது 4000 பேர் கொண்டதாகும். 12000 பேர் கொண்ட படை எண்ணிக்கை குறைவு காரணமாக தோற்கடிக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 2611, திருமிதி 1555. பாடம் 168. பயணம் செய்தல், பயணத்தினிடையே தங்குதல், இரவு தங்குதல், பயணத்தில் உறங்குதல் ஆகியவற்றின் ஒழுங்குகள், இரவில் பயணம் செய்தல், வாகனத்திடம் மென்மையாக நடந்து கொள்ளுதல், வாகனத்தின் நலன் பேணுதல் ஆகியவை விரும்பத்தக்கதாகும். வாகனத்தில் இயன்றால் மற்றொருவரை ஏற்றிக்கொள்வது கூடும். வாகனத்தின் உரிமைகளில் குறைவு ஏற்படுத்துவோரிடம் உரிமையை பேண வலியுறுத்தல். ஹதீஸ் 962. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் செழிப்பான பகுதியில் பயணம் செய்தால் பூமியில் ஒட்டகத்தின் பங்கை கொடுங்கள், அதாவது மேய விடுங்கள். வறட்சியான பகுதிகளில் நீங்கள் பயணம் செய்தால் ஒட்டகை பயணத்தை விரைவுபடுத்துங்கள், அது போய் சேரும் இடத்திற்கு செல்ல துரிதப்படுத்துங்கள். நீங்கள் இரவில் ஓய்வெடுத்தால் பாதைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது கால்நடைகளின் பாதைகளாகும். மேலும் அது இரவில் விஷ ஜந்துக்களின் இருப்பிடமாகவும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1926. ஹதீஸ் 963. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது இரவில் ஓர் இடத்தில் தங்கினால் தனது வலது புறமாக திரும்பி படுப்பார்கள். சுபுகு நேரத்திற்கும் முன் உள்ள நேரத்தில் தங்கினால் தன் முழங்கையை நட்டி வைத்து தன் உள்ளங்கையில் தன் தலையை வைத்து தூங்குவார்கள். முஸ்லிம் 683. அறிஞர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முழங்கையை நட்டி வைத்து தன் உள்ளங்கையின் மீது தலையை வைத்து தூங்கியது தூக்கத்தில் அவர்கள் ஆழ்ந்து விடாமல் இருப்பதற்காகத்தான். மேலும் சுபுகு தொழுகையை அதன் நேரத்தில் அல்லது அதன் ஆரம்ப நேரத்தில் தவறவிட்டுவிடக் கூடாது என்பதால் தான். ஹதீஸ் 964. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரவில் பயணம் மேற்கொள்ளுங்கள், ஏனெனில் இரவு நேரத்தில் தான் பூமி சுருட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவூத் 2571. ஹதீஸ் 965. அபு சாலபா அல் ஹுஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பயணத்தின் பொழுது ஓய்வெடுக்க விரும்பினால் நபி தோழர்கள் ஓடைகளிலும் மலை கணவாய்களிலும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்குவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த மலை கணவாய்களிலும் ஓடைகளிலும் பிரிந்து தங்கியிருப்பது ஷைத்தானின் தன்மைகளை சார்ந்ததாகும் என்று கூறினார்கள். அதன்பின் நபி தோழர்கள் எங்கு தங்கினாலும் அருகருகே ஒன்றாக தங்கிக் கொள்பவர்களாக இருந்தனர். அபூதாவூத் 2628. ஹதீஸ் 966. ஹுதைபியாவில் பையத்து ரிதுவான் என்ற உடன்படிக்கையின் போது உடன்படிக்கை செய்த இபுன் ஹந்தலியா என்று அழைக்கப்பட்ட சஹல் இபுன் ரபியே இபுன் அம்ர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வயிற்றுடன் முதுகு ஒட்டிவிட்ட அதாவது மெலிந்த ஒட்டகையின் அருகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அப்போது அவர்கள், வாய் பேச இயலாத இந்த மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியமாக உள்ளவற்றில் பயணம் செய்யுங்கள், உடல் ஆரோக்கியமாக உள்ளதையே உண்ணுங்கள் என்று கூறினார்கள். அபூதாவூத் 2548. ஹதீஸ் 967. அபு ஜாஃபர் என்ற அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னே என்னை வாகனத்தில் ஏற்றிக் கொண்டார்கள். என்னிடம் ஒரு செய்தியை ரகசியமாக கூறினார்கள். அது பற்றி மக்களில் எவரிடமும் நான் கூற மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மலஜல தேவைக்கு செல்லும் போது சுவர் அல்லது பேரித்தம்பழ தோட்டத்தின் வேலி ஆகியவற்றுக்கு அப்பால் மறைந்து கொள்வது அவர்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தது. முஸ்லிம் 342. பர்கானி என்பவர் முஸ்லிமில் இதை பின்வருமாறு இன்னும் அதிகரித்து கூறியுள்ளார், அன்சாரி தோழர் ஒருவரின் தோட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கே ஒரு ஒட்டகை நின்று கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அது சப்தமிட துவங்கியது. அதன் இரு கண்களிலும் கண்ணீர் ஓடியது. அதன் அருகே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் திமிலையும் அதன் காது சோனையையும் தடவினார்கள். அப்போது அது அமைதியானது. இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார், இந்த ஒட்டகை யாருக்கு சொந்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்சாரியான ஒரு வாலிபர் வந்து, இறை தூதர் அவர்களே, இது எனக்குரியது என்றார். அல்லாஹு உனக்கு சொந்தமாக்கி தந்த இந்த மிருகத்தின் விஷயத்தில் நீ அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளவில்லையா? நீ இதை பட்டினி போடுவதாகவும் கஷ்டப்படுத்துவதாகவும் என்னிடம் முறையிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பர்கானி என்பவரின் அறிவிப்பு போல அபு தாவூத் 2549 உள்ளது. ஹதீஸ் 968. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் இடத்தில் நாங்கள் ஓய்வெடுத்து இறங்கினால் வாகனங்களுக்கு ஓய்வளிக்கும் வரை தஸ்பீஹ் பணியில் ஈடுபட மாட்டோம். அபு தாவூத் 2551. வாகனங்களுக்கு ஓய்வளிப்பது என்பது ஒட்டகத்தின் மீதிருந்து சேணம், உணவுப் பொருட்களின் பை போன்ற பயணப் பொருட்களை இறக்குவதாகும் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடம் 169. பயணத்தோடருக்கு உதவுதல். ஹதீஸ் 969. அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது தன் வாகனத்தில் இருந்த ஒருவர் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் தன் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாகனத்தின் முதுகில் மேல் இடம் உள்ளவராக ஒருவர் இருந்தால் வாகன வசதி இல்லாத ஒருவருக்கு அதை ஒதுக்கட்டும், ஒருவரிடம் பயண உணவில் மீதம் இருந்தால் பயண உணவு இல்லாதவருக்கு என அதை கொடுக்கட்டும் என்று ஒவ்வொரு பொருட்களின் தனித்தனி வகைகளாக பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேல் மிச்சமாக உள்ள எதுவும் நமக்கு உரிமையானது அல்ல என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு கூறினார்கள். முஸ்லிம் 1728. ஹதீஸ் 970. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு புறப்படும் முன் முஹாஜிர் அன்சாரி தோழர்களே, தங்களுக்கு சொத்தோ குடும்பமோ இல்லாதவர்கள் உங்களில் சகோதரர்களாக உள்ளனர், உங்களில் ஒருவர் தன்னுடன் அவர்களில் இருவர் அல்லது மூவர் என பயணத்தில் சேர்த்துக் கொள்ளட்டும் என்று கூறுவார்கள். அதன் பிறகு ஒருவர் மட்டும் பயணிக்கும் நிலையில் உள்ளவர் முறை வைத்தே பயணம் செல்வார். நான் என்னுடன் இருவர் அல்லது மூவரை சேர்த்துக் கொள்வேன், அவர்களில் ஒவ்வொருவராக முறை வைத்து ஏறிக்கொள்வோம். அபு தாவூத் 2534. ஹதீஸ் 971. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் பலவீனர்களை தனக்கு பின்னால் ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு அவர்களுக்காக துவா செய்வார்கள். அபு தாவூத் 2639. பாடம் 170. பயணம் செல்பவர் வாகனத்தில் ஏறியதும் கூற வேண்டியவை. அல்லாஹ் கூறுகின்றான், கப்பல்களையும் கால்நடைகளையும் அதன் மீது நீங்கள் சரியாக உட்கார்ந்து பயணம் செய்திட அல்லாஹ் உருவாக்கினான். அதில் நீங்கள் சரியாக உட்கார்ந்து விட்டால் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து சுப்ஹானல்லதி ஷஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று கூறுங்கள். 43வது அத்தியாயம் 12-14 வரை உள்ள வசனங்கள். துவாவின் பொருள், அல்லாஹுவே தூய்மையானவன், அவன்தான் இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான், இதற்கு நாம் சக்தி பெற்றவர்களாக இல்லை, நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்புபவர்களாக உள்ளோம். ஹதீஸ் 972. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்கு புறப்பட்டு தன் ஒட்டகையில் ஏறி சரியாக உட்கார்ந்ததும் 3 முறை தக்பீர் அதாவது அல்லாஹு அக்பர் கூறுவார்கள். பின்பு சுப்ஹானல்லதி ஷஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعده اللهم انت الصاحب في السفر والخليفه في الاهل اللهم اني اعوذ بك من وعثاء السفر وكابه المنظر وسوء المنقلب في المال والاهل والولد என்று கூறுவார்கள். பயணத்திலிருந்து திரும்பினால் இதையே அவர்கள் கூறி ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பன ஹமிதூன் என்று அதிகப்படுத்தி கூறுவார்கள். முஸ்லிம் 1342. பயணம் புறப்படும் போது கூறும் துவாவின் பொருள். இதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹுவே தூய்மையானவன். இதற்கு முன் நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்ததில்லை. நிச்சயமாக நாம் நம் இறைவனிடமே திரும்புவோம். இறைவா, இந்த பயணத்தில் நல்லதையும் இறை அச்சத்தையும் நீ விரும்புகின்ற செயலையும் உன்னிடம் கேட்கிறோம். இறைவா, இந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக. இதன் தூரத்தை எங்களுக்கு சுருக்கி தருவாயாக. இறைவா, நீதான் பயணத்தில் தோழன், குடும்பத்தின் பாதுகாவலன். இறைவா, பயணத்தின் சிரமங்கள், கவலைகள், சொத்து மனைவி மக்கள் விஷயத்தில் தீய திருப்பம் ஆகியவை ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பயணத்திலிருந்து திரும்பியதும் இதையே கூறிவிட்டு அதிகமாக சேர்த்து கூறக்கூடியவற்றின் பொருள், நாங்கள் பயணத்திலிருந்து திரும்புபவர்களாகவும் பாவ மன்னிப்பு செய்பவர்களாகவும் எங்கள் இறைவனை வணங்குபவர்களாகவும் அவனையே புகழ்பவர்களாகவும் உள்ளோம். ஹதீஸ் 973. அப்துல்லாஹ் இப்னு சர்ஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் புறப்பட்டால் பயண சிரமங்கள், திடீர் ஆபத்துகள், இருப்பவை அழிதல், அநீதம் இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை, குடும்பம் சொத்தில் ஏற்படும் சிக்கல் சிரமம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தேடுவார்கள். முஸ்லிம் 1343. ஹதீஸ் 974. அலி இப்னு ரபியா என்பவர் கூறுகின்றார், ஒரு முறை நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அப்போது அவர்கள் பயணம் புறப்பட ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனத்தில் அவர்கள் தன் காலை வைத்த போது பிஸ்மில்லா என்று கூறினார்கள். அதன் முதுகில் சரியாக அவர்கள் அமர்ந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார்கள். பின்பு சுப்ஹானல்லதி ஷஃபரதனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று கூறினார்கள். பின்பு 3 முறை அல்ஹம்துலில்லாஹ் கூறினார்கள். பின்பு அல்லாஹு அக்பர் என 3 முறை கூறினார்கள். பின்பு சுப்ஹானக இன்னி ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி இன்னஹு லா யக்ஃபிரு தனூப இல்லா அன்த, அதாவது நீயே தூய்மையானவன், நான் எனக்கே அநீதம் செய்து கொண்டேன், என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். பின்பு சிரித்தார்கள். மூமின்களின் தலைவரே, எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர்கள், இதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு சிரித்ததை நான் பார்த்தேன். அப்போது இறை தூதர் அவர்களே, எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன் அடியான் ஒருவன் இறைவா என் குற்றங்களை நீ மன்னிப்பாயாக என்று கூறினால் தன்னை தவிர எவரும் அவனது பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று அறிந்தே கூறுகிறான் என இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று கூறினார்கள் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள். அபுதாவூத் 2602, திர்மிதி 3446. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 171. பயணத்தின் போது மீடான பகுதிகளை கடந்தால் தக்பீர் கூறுவது, பள்ளத்தை கடந்தால் தஸ்பீ கூறுவது, தக்பீர் கூறும்போது குரலை உயர்த்தாமல் இருப்பது. ஹதீஸ் 975. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் பயணத்தில் மீடான இடங்களில் ஏறினால் தக்பீர், அதாவது அல்லாஹு அக்பர் கூறுபவர்களாகவும், பள்ளமான இடங்களில் இறங்கும் போது தஸ்பீஹ், அதாவது சுப்ஹானல்லாஹ் கூறுபவர்களாகவும் இருந்தோம். புகாரி 2993. ஹதீஸ் 976. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையினரும் மேடுகளில் ஏறினால் தக்பீர் கூறுபவர்களாகவும் பள்ளங்களில் இறங்கினால் தஸ்பீஹ் கூறுபவர்களாகவும் இருந்தனர். அபூ தாவூத் 2599. ஹதீஸ் 977. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ராவிலிருந்து திரும்பினால் உயரமான அல்லது மேடான பகுதிகளில் அவர்கள் வரும்போது 3 முறை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவார்கள். பின்பு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன لربنا حامدون صدق الله وعده ونصر عبده وهزم الأحزاب وحده என்று கூறுவார்கள். புகாரி 6385, முஸ்லிம் 1344. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் படைகள் அணிகள் ஹஜ் உம்ரா ஆகியவற்றிலிருந்து திரும்பினால் என்று உள்ளது. துவாவின் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாளன் இல்லை, அவனுக்கே ஆட்சியும் அவனுக்கே புகழும் உரியதாகும், அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன், பயணத்திலிருந்து நாங்கள் திரும்புபவர்களாகவும் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் இருக்கின்றோம், எங்கள் இறைவனை வணங்கி சஜிதா செய்கிறோம் புகழுகிறோம். தன் வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான், தன் அடியாருக்கு உதவி செய்து விட்டான், அவனை எதிரிகளை தோற்கடித்து விட்டான். ஹதீஸ் 978. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, நான் பயணம் செல்ல விரும்புகிறேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று ஒரு மனிதர் கேட்டார். இறை அச்சத்தை நீர் பேணிக் கொள்வீராக, அனைத்து உயரமான பகுதிகளில் ஏறும் போதும் தக்பீர் கூறுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் புறப்பட்டு சென்றதும் இறைவா அவருக்கு பயண தூரத்தை சுருக்குவாயாக, அவரின் பயணத்தை எளிதாக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். திருமிதி 3445. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 979. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஓடை பகுதியின் மேடுகளில் நாங்கள் ஏறும் போது லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறுவோம். எங்களின் சப்தம் கூடியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களே, நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள், நீங்கள் செவிடானவனையோ உங்களை விட்டு மறைவானவனையோ அழைக்கவில்லை, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான், நிச்சயமாக அவன் கேட்பவனாகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார்கள். புகாரி 6384, முஸ்லிம் 2704. பாடம் 172. பயணத்தின் போது துவா செய்வது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 980. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 3 பேரின் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுபவைகளாகும், அவற்றில் சந்தேகமும் இல்லை. 1. அநீதம் இழைக்கப்பட்டவனின் துவா. 2. பயணியின் துவா. 3. தந்தை தன் மகனுக்காக செய்யும் துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூத் 1536, திருமிதி 3448. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 173. பயணத்தின் போது பிறரை கண்டு பயப்படுபவர் செய்யும் துவா. ஹதீஸ் 981. அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரின் தீமையை பற்றி பயந்தால், அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்று கூறுவார்கள். அபூ தாவூத் 1537, நஸை. துவாவின் பொருள், இறைவா அவர்களுக்கு எதிராக உன் பாதுகாப்பையே நாங்கள் ஆக்குகிறோம், மேலும் அவர்களின் தீங்குகளை விட்டு உன்னிடம் பாதுகாவல் கோருகிறோம். பாடம் 174. பயணம் செய்பவர் இறங்கும் போது கூற வேண்டியவை. ஹதீஸ் 982. ஹவுலா பின்த் ஹகீம் ரழியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி அறிவிக்கின்றார்கள், பயணம் செல்லும் ஒருவர் ஒரு இடத்தில் இறங்கும் போது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்று கூறினால், அவர் அந்த இடத்தை விட்டு புறப்படும் வரை எதுவும் அவருக்கு தீங்கிழைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2708. துவாவின் பொருள், அல்லாஹுவின் முழுமையான வார்த்தைகள் மூலம் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹதீஸ் 983. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 175. பயணி ஒருவர் தன் தேவை முடிந்ததும் உடனே வீட்டுக்கு திரும்புவது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 984. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பயணம் என்பது வேதனையின் ஒரு பிரிவாகும். அது உங்களில் ஒருவரது உணவையும் பானத்தையும் தூக்கத்தையும் தடுத்து விடுகிறது. உங்களில் ஒருவர் தன் பயணத்தில் தன் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொண்டால் அவர் தன் குடும்பத்தாரிடம் விரைந்து திரும்பட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1804. முஸ்லிம் 1927. பாடம் 176. பயணத்திலிருந்து பகலில் குடும்பத்தாரிடம் வருவதை விரும்பத்தக்கது, அவசிய காரணமின்றி இரவில் திரும்புவது வெறுக்கத்தக்கது. ஹதீஸ் 985. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் நீண்ட காலம் பயணத்தில் இருந்தால் அவர் இரவில் வந்து தன் குடும்பத்தாரின் கதவை தட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், பயணி தன் குடும்பத்தாரிடம் இரவில் வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று உள்ளது. புகாரி 1801. முஸ்லிம் 715-181. ஹதீஸ் 986. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பினால் தன் குடும்பத்தாரிடம் இரவில் வரமாட்டார்கள், காலையில் அல்லது மாலையில் அவர்களிடம் வருவார்கள். புகாரி 1800. முஸ்லிம் 1928. பாடம் 177. பயணி ஒருவர் தன் ஊரை கடந்ததும் கூற வேண்டியவை. ஹதீஸ் 987. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதீனாவை நெருங்கி அதன் எல்லையை அடைந்தோம். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மதீனாவை நாங்கள் அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிக்கொண்டே இருந்தார்கள். முஸ்லிம் 1345. துவாவின் பொருள், நாங்கள் பயணத்திலிருந்து திரும்புபவர்களாகவும் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் எங்கள் இறைவனை வணங்குபவர்களாகவும் அவனையே புகழ்பவர்களாகவும் உள்ளோம். பாடம் 178. பயணி ஒருவர் ஊர் திரும்பியதும் பள்ளிக்கு சென்று 2 ரக்காயத் தொழுவது விரும்பத்தக்கது. ஹதீஸ் 988. கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பினால் பள்ளிக்கு முதலில் சென்று 2 ரக்காயத்துகள் நஃபில் தொழுவார்கள். புகாரி 3088. முஸ்லிம் 2769. பாடம் 179. தனியே ஒரு பெண் பயணம் செய்வது கூடாது. ஹதீஸ் 989. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன்னுடன் தடை செய்யப்பட்டவர் துணை இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு கால அளவுக்கு தனியாக பயணம் செய்திட அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1088, முஸ்லிம் 1339. தடை செய்யப்பட்டவர் என்பதன் விளக்கமாக, திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்களான தந்தை, சகோதரர்கள், மகன்கள், மாமுமார்கள் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் 990. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் ஆண் ஓர் அந்நிய பெண்ணுடன் அவளுக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் அருகில் இருந்தாலே தவிர தனித்திருக்க வேண்டாம். மேலும் ஒரு பெண் தனக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவன் அருகே இருந்தாலே தவிர அவள் பயணம் செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, என் மனைவி ஒரு தேவைக்கு, அதாவது ஹஜ் செய்ய புறப்பட்டு விட்டால், ஆனால் நானோ இன்னென்ன போர்களில் கலந்து கொள்ள கடமையாக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார். நீர் சென்று உம் மனைவியுடன் சேர்ந்து ஹஜ் செய்வீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1862, முஸ்லிம் 1341.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.